بسم الله الرحمن الرحيم.
نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அகீதாவுடைய வகுப்பிலே இன்றைய நமது தலைப்பு பிதாவோடு சம்பந்தப்பட்ட தலைப்பாகும். இந்த தலைப்பிலே உங்களுக்கு சென்ற வார தலைப்புகள் அல் வலா வல் பரா என்ற அந்த தலைப்பிலே அகீதாவுடைய வகுப்பு நடைபெற்றது. இன்றைய தலைப்பு இந்த பிதாவோடு தொடர்பட்ட இந்த தலைப்பை பொறுத்தவரையில், இந்த பதம், இந்த பிதா என்ற சொல், இந்த சொல்லை பொறுத்தவரையில் எந்த ஒரு முன்னுதாரணம் இன்றி, முன்மாதிரியின்றி ஒன்றை ஆரம்பிப்பது, ஒன்றை செய்வது, முன்னுதாரணமின்றி ஒன்றை தோற்றுவிப்பது என்ற கருத்தை இந்த வார்த்தை கொடுக்கும். நீங்கள் பொருள் ரீதியாக எடுத்தீங்கன்னா பிதா எழுதிக்கொண்டீங்களா? பிதா என்ற இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் இந்த வார்த்தை முன்மாதிரியின்றி உருவாக்கப்படுகின்ற செய்கின்ற செயலை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையாகும். இப்போ இதற்கு நீங்கள் குர்ஆனிலிருந்து இந்த வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளலாம். நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை இந்த பொருளுக்கு உங்களுக்கு இந்த வசனங்களை படிச்சீங்கன்னா அந்த பொருள் என்ன செய்யும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். உதாரணமாக சூரத்துல் அஹ்காஃப் 46வது அத்தியாயத்துடைய 9வது வசனம், 46வது அத்தியாயத்துடைய 9வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், குல் மா குந்து பிதுஅம் மினர் ருசுல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் தூதர்களில் புதியவன் இல்லை. பிதுஅம் தூதர்களில் புதியவன் இல்லை. குல் மா குந்து பிதுஅம் மினர் ருசுல், தூதர்களில் நான் புதியவன் அல்ல. அப்பவே இங்கே இந்த வார்த்தை என்பது பித என்ற வார்த்தை என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று நீங்கள் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 117வது வசனத்தை குறிச்சுக்கோங்க. சூரத்துல் பக்ராவுடைய 117வது வசனம், பதீஉ சமாவாத்தி வல் அருள், அதாவது வானங்கள் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவன். பதீஉ என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப எனவே முன்மாதிரியின்றி படைத்தவன் என்பதற்கு அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான், பதீஉ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்ப எனவே இந்த வசனங்கள், நான் இந்த கிதாபுடைய அறிஞர் இதை குறிப்பிடாவிட்டாலும் உங்களுக்கு கூடுதல் விளக்கத்துக்காக நான் இதை சொல்கிறேன். இந்த கிதாபுடைய அறிஞர் இதை சொல்லி உங்களுக்கு கூடுதல் விளக்கத்துக்காக நான் இதை சொல்கிறேன். அடுத்ததாக நாம் மார்க்க ரீதியாக இந்த சொல்லை பார்க்கும்போது, பிதா என்ற சொல்லை மார்க்க கண்ணோட்டத்தில், இது மொழி ரீதியாக தான் இப்ப பார்த்தோம், மார்க்க ரீதியாக இஸ்திலாக சொல்வார்கள், மார்க்க ரீதியாக நாம் பார்க்கின்ற போது, அதாவது ஒவ்வொரு நம்பிக்கை சார்ந்த, கொள்கை சார்ந்த விடயங்கள், சொல் சார்ந்த விடயங்கள், செயல் சார்ந்த விடயங்கள், இதன் மூலம் என்ன செய்யப்படும், அல்லாஹுவை வணங்கப்படும். இந்த வணக்கங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொள்கை சார்ந்த, சொல் சார்ந்த, செயல் சார்ந்த விடயங்கள், மார்க்கத்தினுடைய ஆதாரம் இல்லாமல், மார்க்கத்தினுடைய ஆதாரம் இல்லாமல், குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் இல்லாமல் செய்யப்படும் போது அது என்ன, பிதா. அது கொள்கை சார்ந்த, சிலவங்க நினைப்பாங்க செயல் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பிதா, இல்லை, கொள்கையிலும் பிதா ஏற்படும். அதைத்தான் இந்த விளக்கம் சொல்கிறது, கொள்கையிலும் என்ன செய்யும், பிதா என்பது உருவாகும். அதே போன்று சொல்லிலும் உருவாகும், செயலிலும் உருவாகும். இப்ப குர்ஆன் சுன்னா இந்த மார்க்கத்தினுடைய ஆதாரங்களில் இல்லாதவைகள், மார்க்க ஆதாரம் இல்லாமல் இவைகள் செய்யப்படும் போது இவைகள் பிதாக்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நறுமை சகோதரர்களே, இதுல நீங்க பிதாவுக்கு சொல் சார்ந்த பொருள் என்ன, அதே போன்று மார்க்க ரீதியான பொருள் என்ன என்பதை இப்ப பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க போகுது, இப்ப இதுல என்ன சொல்லப்படுது, கொள்கை சார்ந்தது, சொல் சார்ந்தது, செயல் சார்ந்தது. இப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல் பிதுஅத்துல் இத்திகாதியா, அதாவது கொள்கை சார்ந்த பிதாக்கள், இதுதான் பயங்கரமானது, இது ஆபத்தானது. கொள்கை சார்ந்த பிதாக்கள் என்பது பயங்கரமானவைகள், ஆபத்தானவைகள். இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைய சமுதாயத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் பெரும்பாலும் கொள்கை சார்ந்த பிதாக்களை விட செயல் சார்ந்த பிதாக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு என்பது என்னது, அதற்கு வலிமை கூடுதலாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். உதாரணம் எப்படி, உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்ப உதாரணமாக இந்த சூனியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சூனியத்தை உதாரணமாக நாங்கள் என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சூனியத்துக்கு தாக்கம் உண்டு, நம்புறோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அதற்கு தாக்கம் இருக்கிறது. இப்படி நம்பக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகள், இது பிதாவா இல்லையா, இப்படி ஒரு கொள்கை தோற்றுவிக்கப்படவே இல்லை. அப்ப இது ஒரு என்னது, ஒரு பிதத்தான கொள்கை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது என்னது சொல்லுங்க, ஒரு பிதத்தான கொள்கையா இல்லையா. அப்ப இந்த கொள்கை சில பொழுதுகளை நீங்க பார்க்கலாம், சில தௌஹீத் சகோதரர்கள் என்ன செய்வாங்க, ஜும்மாவுக்கு எந்த பள்ளிக்கு போக மாட்டாங்க தெரியுமா, அங்க கூட்டு துவா ஓதுறாங்க, அங்க என்ன செய்யறாங்க, கூட்டு துவா நடக்குது, அங்க இன்னும் சலவாத்து சொல்றாங்க, அதனால அந்த பள்ளிக்கு போறது இல்லை. எந்த பள்ளிக்கு போவாங்க, முஷ்ரிக்கன் இவரை சொல்ற பள்ளிக்கு போவார், எந்த பள்ளிக்கு போவார், அவங்க தௌஹீத் வாதி, அவங்க தௌஹீத் தானே, இவரை முஷ்ரிக்கன் பட்டம் கொடுத்த பள்ளிக்கு போவார். அப்ப இவருக்கு வந்து இந்த கொள்கை சார்ந்த விதத்துடைய அந்த பயங்கரம் என்ன செய்யல, அது புரியல, எது புரியுது, அந்த செயல் சார்ந்த விதத்துடைய பயங்கரம் இவருக்கு புரியதை பார்க்கணும். இப்ப நாங்கள் நடைமுறை பார்க்கிறோமா இல்லையா, சில நமது ஊர்களை கூட இப்படி என்ன செய்யும் நிகழ்வுகள் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, கொள்கை சார்ந்த பிதாக்கள் இது பயங்கரமானவைகள், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கொள்கை சார்ந்த பிதாக்கள் என்று சொல்லும் போது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு கற்றுத்தந்தவைகள், அறிவித்தவைகள், அதற்கு மாற்றம் உதாரணத்துக்கு அல்லாஹுடைய அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹுடைய தௌஹீதுடைய ஒரு வகை என்னது, அல் அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹுடைய பெயர்கள், அல்லாஹுடைய பண்புகள். அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்துல நம்முடைய கொள்கை என்னது, நம்முடைய கொள்கை என்னது சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் நமது கொள்கை என்னது, அல் குர்ஆனும் சுன்னாவும் எப்படி சொல்லி இருக்கிறதோ அதை அப்படி என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும் இல்லையா, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணம் கற்பிப்பது பிதா இல்லையா, அதுக்கு என்ன செய்யறது, உவமை கூறுவது, அல்லது அல்லாஹ்வுடைய ஒரு பண்பை இல்லாமல் ஆக்குவது, இதெல்லாம் என்னது சொல்லுங்க, கொள்கை சார்ந்த பிதாக்கள். உதாரணமா அல்லாஹுடைய கரங்கள் கையண்டா அதற்கு அருள், அல்லாஹுடைய முகமண்டா அதற்கு அருள், இப்படி வியாக்கியானம் கொடுப்பது, அல்லாஹ் அரிசி மீது உள்ளான் என்றால் அதற்கு அரிசி மீது உள்ளான், அதை அல்லாஹ் அரிசி ஆக்கிரமித்தான் என்று, இப்படியான கொள்கை சார்ந்த விதாக்கலிகைகள். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் குர்ஆனும் சுன்னாவும் எப்படி சொன்னதோ அதை அப்படி நம்பாமல் அதற்கு மாற்று விளக்கம் கொடுப்பது, அதை திரிவுபடுத்துவது, அதை கூட்டுவது, குறைப்பது, இல்லாமலாக்குவது, இது என்ன சொல்லுங்க, கொள்கை சார்ந்த பிதாவுக்கு உதாரணம் எழுதிக்கோங்க, கொள்கை சார்ந்த பிதாவுக்குரிய உதாரணம் இது. அதே போன்று பிதாத்துல் கதர் என்னது, அல்லாஹ்வுடைய கதருடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுடைய விஷயம், அதில் பிதாக்கள் பிதத்தான கொள்கைகள் உருவாகின, கதிரை நிராகரிப்பவர்கள் உருவானார்கள். அதே போன்று ஜபரியாக்கள் என்பவர்கள் அடியார்கள், அவருடைய அந்த விஷயத்தில் அவர்கள் பொறுப்பாளர்கள், இப்படியான இந்த கொள்கைகள் இதெல்லாம் என்னது, கொள்கை சார்ந்த பிதாக்களுக்கு உதாரணம். எழுதிக்கொண்டீங்களா, எழுதிட்டீங்களா, கொள்கை சார்ந்த பிதாக்களுக்கு உதாரணமாக இவைகளை நாம் என்ன செய்யலாம், குறித்துக் கொள்ளலாம் சரியா, கொள்கை சார்ந்த பிதாக்கள். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது அல் பிதா அல் அமலியா, செயல் சார்ந்த பிதாக்கள், செயல் சார்ந்த பிதாக்கள், இதை நாம் எப்படி விளங்க வேண்டும், வஹி அத்தஅபுது லில்லாஹி பிகைரி மா ஷரஅ, அல்லாஹ் மார்க்கமாக்காத விதத்தில் அல்லாஹ்வை வணங்குவது. அல்லாஹ் எப்படி மார்க்கமாக்கினானோ குர்ஆனின் மூலம், அவனுடைய தூதரின் மூலம் எப்படி மார்க்கமாக்கினானோ, அது அல்லாத முறையில் அல்லாஹ்வை வணங்குவது என்பது என்னது, என்னது செயல் சார்ந்த பிதா, எப்படியான பிதா, செயல் சார்ந்த பிதா. இப்ப உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இபாதத்துல ஒரு இபாதத் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித்தராத முறையில் என்ன செய்யுது, ஒரு பிதாவை இபாதத்துல உருவாக்குவது, ஒன்றை அதிகரிக்க செய்வது அல்லது ஒன்றை குறைப்பது அல்லது ஒரு புதிய ஒரு வடிவத்தில், ஒரு புதிய ஒரு வடிவத்தில் என்ன செய்யறது, அதை செய்வது, அல்லது ஒரு இபாதத்தில் ஒரு என்னது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இபாதத்தை குறிப்பாக்கி செய்வது, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே செய்வது, இதெல்லாம் என்னது இந்த செயல் சார்ந்த பிதால வரும். இதுல நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காணி, உன்னிப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்ப உதாரணத்துக்கு வைங்களே, இப்ப பாங்குக்கு அதானுக்கு முன்னால சலவாத்து சொல்வது என்னது சொல்லுங்க, பிதான்னு சொல்றோம் இல்லையா, அதானுக்கு முன்னால சலவாத்து சொல்வது என்ன, பிதா. இப்ப மார்க்கத்தில் சலவாத்து சொல்வது என்பது என்ன சொல்லுங்க, மார்க்கத்தில் சலவாத்து சொல்வது என்பது சுன்னா, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும், அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரும், அல்லாஹுடைய அருளை பெற்றுத்தரும் இல்லையா. அப்ப இந்த சிறப்புகளை நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோமா இல்லையா. இப்ப நாங்க இதை பிதான்னு சொல்லதற்குரிய காரணம் என்ன சொல்லுங்க, மார்க்கத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா சலவாத் என்ற ஒரு முறை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியது. அப்ப இங்க நாங்க இதை பிதான்னு சொல்லதற்குரிய காரணம் என்ன, ஓ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வழிகாட்டல் அதானுக்கு முன்னால் சலவாத்து சொல்வதற்கு இல்லை, அப்படி ஒரு முறை என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்று தரவில்லை. அப்ப இதனால் அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளும், இப்ப நீங்க இதை எடுத்து வைக்கும் போது அவங்க எடுத்து வைக்கிற வாதம் என்ன தெரியுமா, அவங்க என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க, என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க சொல்லுங்க, அதாவது நபியின் மீது இவர்கள் சலவாத்து சொல்ல கூடாது என்று சொல்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய இடத்துல இந்த வாதத்தை எடுத்து வைப்பாங்க, நபியின் மீது இவர்கள் சலவாத்து சொல்ல கூடாது என்று இவர்கள், எனவே நபிக்கு எதிரிகள், அதான் விஷயம், அதான் இங்க உண்மை இல்ல. அந்த சலவாத் என்பது நிராகரிக்கப்பட்டது, அந்த முறை அந்த இடத்துல அதை குறிப்பாக்குவது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை குறிப்பாக்குவது என்ற அந்த வசுப் அந்த முறை அதுதான் பிதா. அங்க எது பிதா, அந்த வசுப் அந்த முறை பிதா, அந்த செயல் அதுக்கு மார்க்கத்தில் அடிப்படை இருக்கு. உதாரணமா வைங்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் ஒருத்தர் இருந்து அவருக்கு தும்மல் போகுது, முஸ்தத்ரக்கல் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி, அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லான்னு சொல்ற, தும்மினா நாங்க என்ன சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம் இல்லையா. ஆனா அவர் என்ன செய்யறாரு, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், நபியின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக. இது நல்ல வார்த்தையா இல்லையா சொல்லுங்க பாப்போம், இது எவ்வளவு அழகான வார்த்தை, இதுக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் நன்மை நெருக்கம் கிடைக்கக்கூடிய வார்த்தைகள். இப்ப நீங்க இங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய இல்மை பாருங்க, அவர் சொல்றாரு நீங்கள் சொல்வது போன்று நானும் சொல்வேன், நீங்க சொல்வது போன்று நானும் சொல்வேன், ஆனால் ஹாகதா மா அல்லமன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இப்படி இந்த இடத்துல கற்று தரவில்லை, நீங்க சொல்றது நல்லா இருக்குது, நீங்க சொல்றது கேட்கறதுக்கு அழகா இருக்குது, நல்ல வார்த்தைகள், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் எமக்கு இப்படி கற்று தரவில்லை. நல்லா புரிஞ்சவங்களா, என்ன சொல்றாங்க, அழகான வார்த்தை தான், நீங்க சொல்றது சிறந்த வார்த்தை தான், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி எமக்கு கற்று தரவில்லை. இதுதான் ஃபிக்ஹ், இதுதான் இந்த ஞானம், இது முக்கியமானது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களை, நீங்க பிதத்தை எதிர்க்கும் போது சிலர் பொதுவா என்ன சொல்லுவாங்க, நோம்பு பிடிக்க கூடாது என்றாரு, சலவாத்து சொல்லக்கூடாது என்றாரு, இந்த சூறாக்கள் ஓதக்கூடாது என்றார், அப்படியே சொல்றோம். அது குறிப்பிட்ட எண்ணிக்கையில குறிப்பிட்ட வடிவத்தில் குறிப்பிட்ட இடத்துல என்று வரும் போதுதான் என்ன ஆகுதாங்க சொல்லுங்க, பிதாவா. அதுக்கு அதிகாரம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அனுமதி அங்கீகாரம் தேவை. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதை என்ன செய்ய வேணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒருத்தர் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் வேண்டும், இல்லை என்றால் இது இப்ப ஸ்கூல் சூறாக்கள் ஓதுவது எவ்வளவு சிறந்தது, நீங்க குல் சூறாக்கள் ஓதுவது அதனுடைய சிறப்புகள் நிறைய அறிஞ்சிருக்கும், சூரத்துல் இக்லாஸ் குல் வல்லாஹு அஹத் அந்த சூறாவுடைய சிறப்பு. ஆனா ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட இடத்துல எடுத்து பாருங்க, ஊர்களில் ஜனாதாவை கொண்டு வந்து வச்சு என்ன செய்வாங்க, சில ஊர்களில் வித்தியாசமா இருக்கும், ஆனா பெரும்பாலும் ஊர்ல எடுத்தீங்கன்னா ஜனாதாவை கொண்டு வந்து வச்சவுடன் மக்கள் வந்து சேரும் வரைக்கும் குல்சூரா ஓதிக்கொண்டே இருப்பார்கள். குல்சூரா ஓதுறது நன்மையான விஷயம், ஆனா இந்த இடத்துல இப்படி ஓதுற சொல்லாம் கட்டுக் கொடுத்தாங்களா, இது இப்ப எப்படி ஆயுது, இது இப்ப மார்க்கம் போன்று ஆகிவிட்டது. அப்படினவே இது பிதா. எனவே நறுமையான சொல், இந்த விளக்கம் இந்த தெளிவு நமக்கு வேண்டும். அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, என் அருமையான சகோதரர்களே, இதற்கு இன்னும் நீங்கள் இதற்கு உதாரணமாக சொல்லும்போது, நான் சொன்ன இந்த உதாரணங்கள் போக, கபர்களின் மீது கட்டிடம் எழுப்பது, நீங்க எழுதலாம் செயல் சார்ந்த விஷயங்களுக்கு மீது ஆக்கல, கபர்கள் மீது என்ன செய்வது கட்டிடம் எழுப்புவது, அதே போன்று அங்கு போய் என்ன செய்வது பிரார்த்தனை செய்வது, அதே போன்று அதன் மீது மஸ்ஜிதுகளை எழுப்புவது, அங்கு விழாக்கள் கொண்டாடுவது, இவைகள் எல்லாம் என்னது பிதாக்கள், இதெல்லாம் என்னது பிதாக்கள், இதெல்லாம் வழிகேடுகள், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது, இப்ப நாங்க சொல் சார்ந்த பிதாக்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்னது, இப்ப சொல் சார்ந்த பிதான்னு சொல்லும் போது, இப்ப உதாரணமாக சில திக்ருகள் இருக்கும், சில திக்ருகள், அந்த திக்ருகளை நீங்க பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட தரிகாக்கள் அவர்களாக உருவாக்கி கொண்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையில செய்வார்கள், அது பிதா. அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்த வார்த்தைகள் அல்ல, அவர்களாக அந்த திக்ருகளை உருவாக்கி கொண்டு சில திக்ருகளை என்ன செய்வாங்க, அகு அண்டுவாங்க, ஹூ அண்டுவாங்க, ஹா அண்டுவாங்க, இப்படி சொல்லிருந்தாளா சொல்லுங்க பாவம், ஹா ஹா ஹூ ஹூ அஹு இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். அப்ப இதெல்லாம் ரசூல் நாங்க கட்டுன முறையா இது, இதெல்லாம் பிதா, இதெல்லாம் சொல் சார்ந்த பிதாக்கு நீங்க உதாரணமாக நீங்க என்ன செய்யலாம் குறித்துக் கொள்ளலாம். அதே போன்று சில நேரங்களில் பாத்தீங்கன்னா திக்ர் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக இருக்கும், ஆனா வடிவம் பிழை அறியும், என்ன செய்யும் வடிவம் பிழை அறியும், திக்ர் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா இருக்கும் ஆனா அந்த வடிவம் என்னது பிதாவாக இருக்கும். இப்ப அப்துல்லா பின் மசூத் பார்த்தாங்களா இல்லையா, கற்களை வைத்துக் கொண்டு கப்பிரு தக்பீர் சொன்னா எல்லாம் தக்பீர் சொன்னாங்க, இதை பிதாண்டவங்க நிராகரித்தார்களா இல்லையா நாங்க பாக்குறோம். அப்ப என்ன நறுமையான சகோதரர்களே, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா பிதஅத்து தர்க், அதாவது ஒன்றை நாங்க விடுவதன் மூலம் ஏற்படக்கூடிய அந்த பிதாண்டு நாங்க பார்க்கும் போது, அதாவது இப்ப ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒன்றை ஒருத்தர் என்ன செய்யறாரு விடுகிற, இப்ப ஒருத்தர் மாமிசம் சாப்பிடாம இருக்கிறாருங்களே, மாமிசம் ஹலாலான மாமிசத்தை சாப்பிடாம இருக்கிறார், அவர் என்னது எனக்கு அது எனது உடம்புக்கு ஒத்து வராது, அல்லது நோயுடைய காரணங்கள் இப்படியான காரணங்களுக்காக சாப்பிடாம இருக்கிறார், ரெண்டாவது என்னது பிரச்சனை அது சொல்லுங்க, இப்படி முடியுமா முடியாதா சொல்லுங்க, முடியும் இல்லையா, அவருக்கு வந்து அவர் உடம்புக்கு ஒத்துக்காது அல்லது நோயுடைய காரணங்கள் இதுக்காக அவர் சாப்பிடாம இருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் ஒருத்தர் அதை விடுறார், இபாதத் என்ற அடிப்படையில் விடுறார், என்ன சொல்றாரு இதை நான் இபாதத் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அதற்காக நான் விடுகிறேன் என்று சொன்னார் என்றால் என்ன செய்வாங்க அது பிதாவாக மாறும். அங்க என்ன செய்வது ரசூலுல்லாஹி என்ன செய்யல, உடம்பு கறி என்ன செய்யல சாப்பிட்டாங்களா சாப்பிடல, என்ன சொன்னாங்க இது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க, அப்படிதானே ரசூலுல்லாஹி செஞ்சா கூட அது வந்து மார்க்கம், அவங்க சொன்னா கூட அது மார்க்கமா இருக்கும். இப்ப நாங்க இங்க என்ன சொல்றோம், இப்ப ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு அல்லாஹ்வுடைய தீன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நான் மாமிசத்தை ஹலாலான மாமிசத்தை சாப்பிடாமல் ஒதுக்குகிறேன் என்றால் அது என்ன செய்வாங்க பிதாவாக மாறும். அதே போன்று ஒருத்தர் திருமணம் முடிப்பதை தாபூத் வணக்கம் என்று நினைச்சு விடுறார், திருமணம் முடிக்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, மார்க்கம் என்னது ஆர்வப்படுத்தக்கூடிய விஷயம், இதை அந்த தாபூத் என்று சொல்லி விடுகிறார், இதெல்லாம் என்னது ஹராமாக்கப்பட்ட பிதாக்கள். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு எச்சரிக்கை விட்டு பாருங்க, 42 அத்தியாயம் குறிச்சுங்க, 42:21 சூரத்து ஷூரால உள்ள ஒரு செய்தியை பாருங்க, அம்லஹும் சுரக்கா, அம்லஹும் சுரக்கா, அவர்களுக்கு இணை தெய்வங்கள், அவர்களுக்கு இணை கடவுள்கள் இருக்கிறார்களா, ஷரஊலஹும் மினத்தீன், தீனை மார்க்கத்தை வந்து தீன்ல ஒரு விஷயத்தை மார்க்கமாக்கக்கூடிய ஷரியத்தாக்கக்கூடிய, மாலம் யஅலன் பிஹில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி, நல்லா புரியும், அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி ஒன்றை மார்க்கமாக்கக்கூடிய இணை கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா. இப்ப நல்ல இதுல நீங்க என்ன புரிய வேணும், இணை கடவுள்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்டு விட்டு என்ன கேட்க என்ன சொல்றாங்களா, அல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னது முக்கியமான விஷயம், நல்லா புரியுங்க, இணை கடவுள்கள் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் கேட்டுட்டு அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்றை மார்க்கமாக்கக்கூடியவர்கள். இப்ப நாங்க பெரும்பாலும் எப்படி வணங்கி வச்சுக்கிறோம், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினாதான் கடவுள், அப்படித்தானே, எப்படி வணங்க நிறைய பேர் வச்சுக்கிறாங்க, அல்லாஹ் அல்லாத ஒன்றை வணங்கினால்தான் கடவுள் அந்தஸ்து கொடுப்பது, அப்படிதான் வணங்கி வச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், அதான் சொல்றான்ல, அதாவது நீங்க ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுங்க, என்ன அதிகாரத்தை, அவருக்கு ஹலால் ஆக்கலாம், அவருக்கு ஹராம் ஆக்கலாம், அவருக்கு என்ன செய்யலாம் ஒன்றை சுன்னத்தாக்கலாம் ஃபர்ல் ஆக்கலாம், இந்த அதிகாரத்தை நீங்க ஒருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன கேட்கிறான் சொல்றான், அவரை நீங்க கடவுளாக்கினீங்கன்னு பொருள், எப்படி இந்த அதிகாரத்தை நீங்க கொடுக்கலாம், இந்த அதிகாரத்தை கொடுக்க முடியாது, அப்ப இது எவ்வளவு பயங்கரமான குற்றம், அல்லாஹ் சொல்கிறான் இதுல தொடர்ந்து நீங்க எடுத்து பார்க்கலாம், அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய நாள் என்று அல்லாஹ் ஒன்றை நிர்ணயிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த உலகத்திலே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் இதுல இப்ப பார்த்த விஷயங்கள்ல கொஞ்சம் தொடர்ச்சியா சொல்லுங்க. முதலாவது நாங்க என்ன பார்த்தோம், பிதாவுக்கு சொல்லுங்க மொழி ரீதியான பொருள், அப்படிதான் பிதான்ற வார்த்தைக்கு மொழி ரீதியான பொருள் குறிச்சிங்க தானே, குறிச்சிட்டீங்க. ரெண்டாவது என்ன பார்த்தோம், பிதாவுக்கு மார்க்க ரீதியான இஸ்திலாஹ், மார்க்க ரீதியான பொருள், மார்க்க ரீதியான பொருள் ரெண்டு. மூணாவது என்ன பார்த்தோம், இந்த பிதத்துக்குரு சொல்லப்பட்ட வரை விளக்கணங்கள்ல கொள்கை சார்ந்த, சொல் சார்ந்த, செயல் சார்ந்த பிதத்துகள் என்று சொல்லிட்டு அந்த கொள்கை சார்ந்த பிதாண்டா என்ன, அதற்குரிய சில உதாரணங்களை சுருக்கமா பார்த்தோம். செயல் சார்ந்த பிதாவுக்குரிய உதாரணங்களை சுருக்கமா பார்த்தோம். அதே போன்று அதுல நாம் இன்னொரு வாசனம், ஒன்றை விடுவதாலும் அது பிதாவாக மாறும் என்று சொன்னோம் இல்லையா. எப்படி எப்படி எப்போது என்றால், அதை வணக்கம் என்று ஒருவர் என்ன செய்யறாரு, அதை நினைத்து விடும் போது அது என்ன செய்யுது, பிதத்தாக அது மாறுகிறது என்ற இந்த பகுதிகளை இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு விளக்கிக்கிறோம். இதை நீங்க என்ன செய்ய குறிச்சுக்கிறீங்க. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இது சம்பந்தமாக வரக்கூடிய எச்சரிக்கைகள்ல நாங்க பெரும்பாலும் கேட்கக்கூடிய ஹதீஸ், நாங்க அனைவரும் அதிகமாக செய்மெடுக்கக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். இந்த செய்தியை நீங்க முஸ்லீம்ல 1573 எண்ணில் இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு உரையை நிகழ்த்தும் போதும் நமக்கு தெரியும் சில குர்ஆனுடைய வசனங்களை ஓதிவிட்டு அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதாவது செய்திகளில் மிகச் சிறந்தது இல்லையா, இன்னும் சில ரிவாயத்துகள்ல செய்திகளில் மிக மிக உண்மையானது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் மிக உண்மையானது, அல்லாஹ்வுடைய வேதம். அமன் அஸ்தகு மினல்லாஹி கீல், அல்லாஹ்வோட உண்மை சொல்லக்கூடியவன் வேறு யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் உண்மையானவைகள். வழிகாட்டுதல்கள் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் யாருடையது சொல்லுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல். இதை விட ஒரு சிறந்த வழிகாட்டுதல் இருக்குமா சொல்லுங்க பாபம், இருக்குமா இல்ல. அப்ப பிதுவத்வாதிகள் என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பிதுவத்வாதிகள், அதை விட சிறந்த வழிகாட்டல் இருக்குது, அதை விட சிறந்த வழிகாட்டல் என்னது இருக்குது என்றுதான் பிதுவத்வாதிகள் சொல்றாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் காட்டாத செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் காட்டாத செய்யறாங்க, அதை விட சிறந்தது இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சிறந்த வழிகாட்டல் என்னுடைய வழிகாட்டல். காரியங்களிலே மிக மோசமானது எது, காரியங்கள்ல மிக மோசமானது புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். அந்த புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் ஒவ்வொன்றும் என்ன, பிதாக்கள். ஒவ்வொரு பிதத்தும் என்ன, வழிகேடுகள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நீங்க என்ன கவனிக்க வேணும் என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்கு இல்லாமல் எல்லா பிதத்துகளும் வழிகேடுகள் சொல்லிட்டாங்க, எல்லா பிதத்துகளும் வழிகேடுகள். அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, பிதத்வாதிகள் கொண்டு வரக்கூடிய இன்னொரு வாதம் என்னவென்றால், இப்ப நாங்க இந்த கேமராவை பயன்படுத்துறது, இந்த மைக்கை பயன்படுத்துறது, இந்த உலக வசதி வாய்ப்புகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் என்னது, அப்ப இதெல்லாம் நீங்க ஒதுக்க வேண்டும், இதெல்லாம் பிதத்தானே, புதிய கண்டுபிடிப்புகள் இப்படி என்று சொல்லி சொல்றாங்க. இந்த வாதத்தை வந்து நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க சொல்லுங்க பாபம், இந்த வாதத்தை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய முறை என்ன, இதுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன சொல்லுங்க பாபம். இந்த வாதம் இப்படி ஒரு வாதம் வைக்கப்படுது, என்ன நீங்க கேமரா பயன்படுத்து, எல்லாம் பித்தியத்து வழிகேடா கேமரா பயன்படுத்தக்கூடாது, நீங்க மைக்கை பயன்படுத்தக்கூடாது, இப்ப இந்த நவீன சாதனங்கள் நீங்க பயன்படுத்தக்கூடாது. சொல்லுவாங்க ஒட்டகத்தில் பயணம் போனாங்க, நீங்க ஏன் ஒட்டகத்தில் போயணும், நீங்க எதாவது காரில் போறீங்க, ஃபிளைட்ல போறீங்க, இதெல்லாம் விதா. இதுக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம் சொல்லுங்க பாபம், இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம், அதாவது தீன் என்பது முழுமையானது அப்படித்தானே. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி ஹஜ்ஜில் அரஃபால இறக்கிய வசனம் என்னது, எதை பூர்த்தியாக நல்லா சொல்றான், எதை, உங்களுடைய தீனை இன்று நான் பூர்த்தியாக்கி விட்டேன், தீன் பூர்த்தி, தீன் முழுமை அடைந்து இருக்கிறது. உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் அது ஹலாலாக இருக்கும் காலம் எல்லாம் தாராளமாக என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம், இங்கே தீன் நிறைவடைந்தது. எமது விடயத்தில் இவர்கள் புதிதாக ஒன்றை உருவாக்குவார்களோ அது என்ன செய்யப்படும், அது நிராகரிக்கப்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, உலக விஷயங்கள்ல இப்ப உங்களுக்கு தெரியும், இபாதத்துக்கு என்ற ஒரு அசல் இருக்குது, ஆதத் வளமைகளுக்கு என்ற ஒரு அசல் இருக்குது. இபாதத்துக்குரிய அசல் என்னது, இபாதத்துக்குரிய அசல் என்னன்றா, இப்ப இபாதத்தை வந்து நீங்க ஒருத்தர் என்ன செய்யறாரு, இப்ப நீங்க வந்து பாங்குக்கு முன்னால சலவாத்து சொல்வது பிதான்னு சொல்லி சொல்றீங்க. அவர் சொல்றாரு இதை நீங்க கூடாது என்பதற்கு ஆதாரம் காட்டுங்கன்னு சொல்றாரு. இந்த வாதம் சரியா? இந்த வாதம் சரியா சொல்லுங்க. இந்த வாதம் பிழையானதே, அதை செய்யக்கூடியவர் தான் என்ன செய்ய வேணும், அதை அந்த செயலுக்குரிய ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். ஒருத்தர் வந்து ஒரு இபாதத்தா ஒன்றை செய்யும் போது இது கூடாது என்பதற்கு ஆதாரம் தாங்க என்பதில் மார்க்கம் சொல்வது, மார்க்கம் என்ன சொல்வது, அதற்கு வந்து செய்யக்கூடியவர் ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். இப்ப உலக வளமைகள் ஆதத்துகள் எடுங்க, இப்ப சாப்பாடு உணவு இருக்குது. இப்ப உணவு என்று சொன்னால் அதற்கு வந்து இபாதத்துக்கு நேர் மாற்றமான ஒரு நிலை இருக்கும், எப்படி இருக்கும், கூடாது என்பதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். இப்படிதானே, இப்ப கேக் கூடும் பனிஸ் கூடும் அது கூடும் ஆதாரம் காட்டு சொல்ல முடியுமா? கூடாது என்பதற்கு ஆதாரத்தை காட்டினா இதெல்லாம் அனுமதிக்கப்படும், அவ்வளவுதான். அப்ப இபாதத்துல நீங்க எடுத்தீங்கடா, இபாதத்துக்கும் ஆதத்துக்கும் நேர் மாற்றமான ஒன்று இருக்கு. இபாதத் என்றால் என்ன செய்ய வேணும் சொல்லுங்க, இபாதத் என்ன செய்யணும், செய்யக்கூடியவர்கள் ஆதாரத்தை முன் வைக்க வேண்டும், கூடும் என்பதற்கு ஆதாரத்தை வைக்க வேண்டும். இது கூடாது என்பதற்கு அவங்க ஆதாரம் கேட்க கூடாது. அதே மாதிரி உலக விஷயங்கள், உலக நடைமுறைகள், உணவு, இந்த ஆடை, இப்படியான விஷயங்கள், இதுல வந்து என்ன செய்ய வேணும், இதுல கூடாது என்பதற்குரிய ஆதாரத்தை வச்சுட்டா மத்த எல்லாம் என்ன செஞ்சிடும், கூடும் என்று வந்துடும். இதை இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் இதுல இதுல இந்த அறிஞர் சொல்லக்கூடிய செய்திகள் நான் கூடுதலான விளக்கம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அவருடைய கிதாபுடைய விஷயத்தை நான் எதையும் விடல, அதை நான் சொல்லிக்கொண்டுதான் வருகிறேன். அவர் உதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அவர் சொல்கிறார், பெருநாள் ஈத் பெருநாளை எடுத்த வரையில இஸ்லாம் நமக்கு எத்தனை பெருநாள்களை சொல்லியிருக்குது, எத்தனை, ஈதுங்க இல்லையா, ரெண்டு பெருநாட்கள். அந்த ரெண்டு பெருநாட்கள் வந்து ஒன்று என்னது, ஈதுல் ஃபித்ர், அடுத்து ஈதுல் அல்ஹா. இதுல நீங்க அகமதுல அபுதாவுதுல நசாயில அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ரிவாயத்தில் நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தபோது அவங்க ரெண்டு நாட்கள் என்ன செஞ்சாங்க, விளையாடி மகிழ்ந்து இருந்த ரெண்டு நாட்கள் அங்கேயே அதை பார்க்கறாங்க. அப்ப கேட்கறாங்க, மகாதானில் யோமான், என்னப்பா இந்த ரெண்டு நாட்கள் இதெல்லாம் நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க, கொண்டாடுறீங்க, என்னது? அப்ப சொல்கிறார்கள், யார் சொல்லு, நாங்கள் இது கொண்டா நல்ல ஆபீகமா ஜாகிரி அறியாமை காலத்தில் நாங்கள் என்ன செய்யறோம், சந்தோஷமாக விளையாடக்கூடிய நாட்கள் இவைகள். அப்ப அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ன செய்தான், இதற்கு பகாரமாக சிறந்த இரண்டு நாட்களை உங்களுக்கு தந்து விட்டான், இதற்கு பகாரமாக சிறந்த இரண்டு நாட்களை உங்களுக்கு தந்திருக்கிறான். அது என்னென்ன சொல்லுங்க, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. அதே போன்று மூன்றாவது ஒரு பெருநாள் இஸ்லாத்தில் இருக்கும் அப்படி என்று சொல்லி நாங்கள் ஹதீஸ்கள் எடுத்து பார்க்கும் போது என்னது, மூன்றாவது என்ன சொல்லலாம், அடுத்த பெருநாள் சொல்லுங்க, யோமுல் ஜும்மா, எது ஜும்மாவுடைய நாள். இதுல சில ஹதீஸ்கள் இதுல இருக்குது. இதை தவிர வேற ஒன்று இல்லை, அப்படித்தானே, வேற ஒன்று இருக்குதா, இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்று கூட நீங்க பாத்தீங்கன்னா என்னது, கேரளா இன்னைக்கு என்னது, ஓணம், அதனால இன்னைக்கு சாப்பாடு எலைட்ட சாப்பாடு இல்ல, அது வேற விஷயம். அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப நாங்க என்ன புரிய வேணும், அப்ப இது அதாவது இவர்கள் இதுல நிறைய முஸ்லீம்கள் விதிவிலக்கு இல்லாமல் அனைவரும் இதிலே சேர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னது, இஸ்லாம் நமக்கு சொல்லி இருப்பது மூன்று பெருநாட்கள், இதை தவிர ஒன்று இல்லை, மூன்றாவது ரெண்டுல கொண்டாடும் ஜும்மாவுடைய நாள் என்று அது எங்களுக்கு குறிப்பிட்ட சில வணக்கங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஈத், இந்த பெருநாட்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு அது மட்டுப்படுத்தப்பட்டதாக இது இருக்கிறது. ஈதுல் அல்ஹா என்றால் அது என்னது, துல்ஹஜ் மாதத்துடைய பத்தாவது நாள். அதே போன்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக் கூடிய நாட்கள், இதை யாருக்கு மாற்றலாமா சொல்லுங்க, அதை தள்ளி போட ஒரு நாள் மாத்திக்கொள்ளலாம், வசதி ஏற்பட செய்யலாம், ஒரு நாள மாத்தலாம், அப்படி மாத்திக்கொள்ளலாமா? ஜாகிலிய காலத்தில் என்ன செஞ்சார்கள், புனிதமான மாதங்களை வசதி ஏற்பட செஞ்சார்கள், மாற்றினார்கள், அப்படியா இல்லையா? கொள்ளையடிக்க வேணுமா, மாற்றிக்கொள்வோம், யுத்தம் செய்யணுமா, மாற்றிக்கொள்வோம், திருட வேணுமா, மாற்றிக்கொள்வோம், இப்படி மாற்றினார்கள். அப்ப இது போன்ற இது மாற்றலாமா, யாருக்கும் மாற்ற முடியாது. அதே நேரத்தில் நீங்க எடுத்து பாருங்க, இப்ப ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு வலிமாவுடைய விருந்தை கொடுக்கிறார், அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து தனக்கு விருப்பமான ஒரு நாளை தெரிவு செஞ்சு கொள்றார், தனக்கு விருப்பமான ஒரு நாள் என்ன செய்யறாரு, அவர் தெரிவு செஞ்சு கொள்றார். இதுல வந்து இது என்ன செய்யாது, இது ஒரு பெருநாளாக வருமா, அவர் ஒரு விருந்து மார்க்கம் அங்கீகரித்து ஒரு விருந்து அவர் கொடுக்கிறார். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அங்க வந்து நாள் என்பது ஒரு வியாழக்கிழமை நாளில் கொடுக்கிறான்னு வைங்க, அங்க வியாழக்கிழமை அங்க நோக்கம் சொல்லுங்க பாபம், வியாழக்கிழமை நோக்கமா, வியாழக்கிழமை புனிதப்படுத்தப்படுதா இல்ல, அவர் வசதிக்கு ஏற்ப வியாழக்கிழமையை தெரிவு செய்யறார். அங்க என்ன நோக்கம், நோக்கம் என்னது, வலிமா, நோக்கம் என்னது, வலிமான நோக்கம். அங்க நாள் என்பது நோக்கம் அல்ல, முக்கியம் அல்ல என்பதை இவர் ஏன் இங்கே சொல்கிறார் என்றால், நாங்க பெருநாட்கள் என்று சில நாட்களை குறிப்பாக்குகின்ற போது அங்கு சில விழாக்கள், ரசூலுல்லாஹி பிறந்த நாள் அல்லது வந்து ஜனவரி முதல் இப்படி எல்லாம் கொண்டாடும் போது அது என்னது, அது பிதா, அது என்னது, பிதாவாக அது மாறுகிறது. அருமையான சகோதரர்களே, வலிமாவை பொறுத்தவரை அவர் நாளை மாத்தியும் கொடுக்கலாம், இதை வச்சு அதுக்கு ஆதாரம் தேடக்கூடாது. புரியுதா சொல்றது? இதை வச்சு என்ன செய்யக்கூடாது? அதற்கு ஆதாரம் தேடக்கூடாது. இப்ப உதாரணமாக நீங்க எடுத்து பாருங்க, நாங்க வந்து வசதிக்கு ஏற்ப ஒரு நாள் வந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு நிகழ்ச்சி செய்யறோம். ஒரு திங்கக்கிழமை வைங்க, திங்கக்கிழமை நாள் எல்லாம் நாங்கள் எங்களோட வசதிக்காக ஒன்று கூடி ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்யறோம் என்று சொன்னா அது எது பெருநாளாக வருமா? பெருநாளாக அது வராது. ஏன்னா அங்க வந்து நோக்கம் வந்து திங்கக்கிழமை என்பது வசதிக்காக நாம் கூடுகின்றோம், அதுதான் அங்க நோக்கம். அங்க காலம் என்பது கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல பெண்கள் வந்து முறைப்பட்டாங்க. என்ன முறைப்பட்டாங்க? யார் ரசூலுல்லாஹ், பெண்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்க. எதுக்கு ஒதுக்குங்க? மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்க யார் ரசூலுல்லாஹ்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க? ஒரு நாளை ஒதுக்கினாங்களா இல்லையா? அப்ப ஒரு நாளை ஒதுக்கினாங்கண்டா அந்த நாளுக்கு சிறப்பு இருக்குதா? அந்த நாள் வந்து ரசூலுல்லாஹ் வசதி கேட்பு ஒதுக்கினார்கள். இப்ப அப்துல்லா இப்னு மசூத் என்ன செய்வாங்கண்டா, சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை என்ன செய்வாங்க? உபதேசம் செய்வாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உபதேசம் செய்வார்கள், போதனைகள் செய்வாங்கன்றதை பாக்குறோம். அப்ப அது வந்து அந்த நாள் வந்து புனிதப்படுத்தப்படுதா? இல்ல, அங்க அவர் வசதிக்காக அந்த நாளை தெரிவு செய்யறார். அப்ப எனவே நறுமையான இதையும் அந்த இந்த இதையும் என்ன செய்ய கோர்த்து ஆதாரங்கள் தேடக்கூடாது என்பதற்காக அவர் இதை இங்கே தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெருநாட்கள் என்பதை ரெண்டாக பிரித்து நோக்கலாம், ரெண்டாக பிரித்து நோக்கலாம். சிலதை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது வணக்கம் என்ற நோக்கத்தில் வராது. மார்க்கம் சொன்ன அந்த வணக்கம் அப்படி என்ற அந்த நோக்கத்தில் வராது. உதாரணமாக நேஷனல் டே என்று இருக்குது, அப்படித்தானே? இவங்க வத்தன் என்று சொல்றோமா இல்லையா, இந்த நேஷனல் டே. அதே போன்று 50 வருடங்கள் இந்த டிராபிக் டிராபிக்ங்களே, அதுக்கு 50 வருடங்கள் பூர்த்திக்காக அவங்க இது பண்றாங்கன்னு சொன்னா இது வந்து ஹராம், ஹராம் என்ற ஒரு அடிப்படையில் வரும். மஹர்ரமாண்டு வரும், அதுக்கு விழாண்டு வரும் போது தடையண்டு வரும். ஆனால் அங்க என்ன செய்யப்பட மாட்டாது, அது வந்து ஒரு பிதாவாக எப்போது பார்க்கப்படும் என்று சொன்னால் அதை ஒரு இபாதத்தாக கருதும் போது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகின்ற ஒரு செயலாக அது பார்க்கப்படும் போது அங்கே என்ன செய்யப்படும், அது பிதா என்ற நிலையை அடையும் என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நீங்க பாருங்க இஸ்ரா மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜ் நீங்க எடுத்து பாருங்க. அதே போன்று இன்னும் சில இரவுகளை சிறப்பிக்கிறது நீங்க எடுத்து பாருங்க. இதற்கெல்லாம் என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினம், இதெல்லாம் சிறப்பிக்கிறாங்க என்று சொன்னா இது என்னது? சுன்னாவா பிதாவா? இது பிதா. ஏன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எந்த முன்மாதிரியும் இதற்கு இல்லை. அடுத்து இதற்கெல்லாம் இந்த நாள்ல இது இப்ப இந்த நாள்ல இது நிகழ்ந்தது என்பதற்கும் ஆதாரம் இல்லை. இஸ்ரா மிஅராஜ் எப்போது நிகழ்ந்தது என்பதிலே ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்ல இந்த அவனோட பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்பதை உபைதியூன்கள் ஏற்படுத்தினார்கள். அதாவது ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டுல சுமார் 363 அந்த காலப்பகுதியில் என்ன செய்தார்கள், மிஸ்ரில் ஏற்படுத்திய ஒரு விஷயம், சிறந்த நூற்றாண்டுகள் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல இவைகள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இவைகள் எல்லாம் என்ன? பிதாக்கள். ஆனா நீங்க என்ன புரியணும், பிதத்தை செய்யறவங்களோட நோக்கம் எல்லாம் என்னது? என்ன நோக்கம்? அவங்க என்ன நோக்கம்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும். நீங்க எடுத்து பாருங்க சூரத்துல் ஹதீத்ல, இதை கொஞ்சம் குறிச்சுக்கோங்க, சூரத்துல் ஹதீத்ல 57வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த கிறிஸ்துவ பாதிரிகள், கிறிஸ்துவ அந்த மதகுருமார்கள் என்ன செஞ்சார்கள்? அதாவது ஹதீஸ், சூரத்துல் ஹதீஸ் 57வது அத்தியாயத்துடைய 27வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த கிறிஸ்துவ மதகுருமார்கள் துறவரத்தை அவர்கள் புதிதாக உருவாக்கினார்கள். இப்தூஹா, அவங்க தான் துறவரத்தை செஞ்சாங்க, புதிதாக அவர்கள் ஏற்படுத்தினார்கள். மா கதப்னா அலைஹிம், நாம் அதை அவர்களுக்கு விதிக்கவில்லை, அதை நாங்க அவர்கள் மீது விதித்த ஒன்று அல்ல. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லபதிகா ரிவானல்லாஹ், அவங்க அதை உருவாக்கினது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேணும், அதுக்குதான் உருவாக்கினாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிதத்தை அவங்க உருவாக்கின எதுக்கு? அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுவதற்கா? அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாவதுக்கா? இல்ல, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்கு தான் உருவாக்கினார்கள். ஆனா பிதா, மார்க்கத்துடைய அங்கீகாரம் இல்லாத செயல். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா பிதத்வாதிகள் எல்லாத்திர நோக்கமும் என்ன நோக்கம் சொல்லுங்க? என்ன நோக்கம்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் அடைய முடியுமா சொல்லுங்க பாபம்? அடைய முடியாது. ஏனென்றால் மார்க்கம் குர்ஆன் சுன்னாவுடைய முன்மாதிரி அதற்கு இல்லை. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில் இந்த பிதாவுடைய தலைப்பு உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புல இதுவரை நாங்க பார்த்த விஷயங்களை ஒவ்வொருத்தரா கொஞ்சம் சொல்லுங்க. முதல் தலைப்பு என்று ஒருத்தர் சொல்லுங்க, ரெண்டாவது தலைப்பு என்று ஒருத்தர் சொல்லுங்க, மூன்றாவது தலைப்பு ஒருத்தர் சொல்லுங்க, எல்லாரும் ஒரே டேஸ்னா சத்தம் வராது. வலது பக்கத்துல இருந்து முதலாவது தலைப்பு என்ன சொல்லுங்க, வலது பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்லுங்க. முதலா பார்த்த தலைப்பு என்ன, இந்த பாடத்துல முதல் தலைப்பு என்ன பார்த்தோம், யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. பிதாவுக்கு மொழி ரீதியாக என்ன பொருள், முதல் தலைப்பு. சரி, இரண்டாவது தலைப்பு அடுத்து இந்த பக்கம் சொல்லுங்களேன். பிதாவுக்கு மார்க்க ரீதியான விளக்கம் என்ன, இரண்டாவது தலைப்பு பார்த்தோம். மூணாவது தலைப்பு சொல்லுங்க. அதாவது கொள்கை சார்ந்த பிதா என்றால் அதற்குரிய உதாரணங்களோடு பார்த்தோம், கொள்கை சார்ந்த பிதாவை உதாரணங்களோடு பார்த்தோம். சரி, அடுத்து நீங்க இந்த பக்கம் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க, செயல் சார்ந்த பிதாக்களை உதாரணங்களோடு, அதே போன்று சொல் சார்ந்த பிதாக்களையும் உங்களுக்கு உதாரணத்தோட பார்த்தோம். சரி, அடுத்த நாள் அடுத்த தலைப்பு, அதுக்கு அடுத்த பத்து தலைப்பு தர்க்கன்னு பார்த்தோமா இல்லையா. ஒருத்தர் என்ன செய்யறாரு, உன்னை விடுவதன் மூலமும் விதத்தை ஏற்படும். ஒருத்தர் விட்டுறார், உன்னை விடுவதன் மூலமும் என்ன செய்யும், விதத்தை என்பது ஏற்படும். எப்ப ஏற்படும், எப்ப, அதை அவர் வணக்கமாக இபாதத்தாக அதை விடும் போது என்ன செய்யும், ஏற்படும் என்பதை பார்த்தோம். அடுத்து என்ன தலைப்பு பார்த்தோம், அடுத்து பார்த்த தலைப்பு என்னது, நிறைய விஷயங்கள் சொன்னோம். அடுத்து நாங்க இதுல பார்த்த தலைப்பு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்தி ஹதீஸ். ரசூல் அங்க ஒவ்வொரு உரையிலும் நினைவு கூறக்கூடிய ஒரு ஹதீஸ், பித்அத்தை பற்றி ரசூல் அங்க அவ்வளவு எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள் என்ற ஹதீஸை பார்த்தோம். அடுத்து நாங்க பெருநாள் தொடர்பான அந்த ஈத் என்ற அந்த பெருநாள் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ், எத்தனை பெருநாட்கள் உள்ளன ரசூல் அங்க சொன்னாங்க அந்த ஹதீஸும், அதை அதோடு சம்பந்தப்பட்ட சில விளக்கங்கள், நாட்கள் என்பது அது எப்படி ஒரு சிறப்பிக்கப்படும், அந்த நோக்கத்தை பொறுத்து அது மாறுபடும் என்ற விளக்கங்களை நாம் பார்த்தோம். அதே போன்று பெருநாட்களை நாம் இரண்டாக பிரித்து நோக்கினோம். சில பெருநாட்கள் என்பது என்னது, அந்த நோக்கத்தில் இபாதத் இருக்காது ஆனால் அது ஹராமாக இருக்கும். அதே போன்று அதில் இபாதத் என்ற நோக்கம் வரும்போது அது பிதாவாக மாறும், கடுமையான ஹராமாக அது மாறும் என்ற செய்திகள். அதே போன்று ரசூலாவுடைய பேரில் பிதாக்கள், அந்த பிறந்த நாளுடைய பிதா, இஸ்லாம் மியராஜ், இது சிறப்பிக்கக்கூடிய பிதாக்கள், இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யும், இந்த தலைப்பில் பார்த்தோம். அதே போன்று உங்களுக்கு சில குர்ஆன் வசனங்களை கூடுதல் விளக்கத்துக்காக உங்களுக்கு வழங்கினோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதில் உள்ள அடிப்படை என்ன சொன்னா, பிதத் என்பது அந்த வாயல் துறந்தா நிக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். பிதத் என்ற வாயல் இருக்குதானே, அது துறந்துட்டு என்ன செய்யாது, இன்னும் பல பிதாக்களை அது உருவாக்கி குட்டி போடும். என்ன செய்யும், குட்டிகளை ஈன்று கொண்டே இருக்கும். உதாரணமாக நீங்க எடுக்கலாம், ஷியாக்களுடைய ஆரம்பம் என்ன, ஷியாக்களுடைய ஆரம்பம் என்னது சொல்லுங்க பாபா, அலில் அலியா மீது ஏற்பட்ட ஒரு அன்பு, அப்படித்தானே, அலில் அலியா மீது ஏற்பட்ட ஒரு அன்பு, அவர்கள் மீது ஏற்பட்ட ஒரு பிரியம், அவர்கள் ஏதோ பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதால் ஏற்பட்ட ஒரு அன்பு பிரியம், அது படிப்படியாக எங்க வந்து நிக்குது, இப்ப எங்க வந்து நிக்குது, நாங்க நிதர்சனமா பாக்குறோமா இல்லையா. அப்ப விதா என்பது என்ன செய்யும், இப்படித்தான் ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்யும். இப்ப ஹவாரிஜிகள், ஹவாரிஜிகள் என்ன செய்தார்கள், பெரும் பாவம் செய்வதை எப்படி பார்த்தாங்க, குஃபுராக பார்த்தார்கள், நிரந்தர நரகமாக பார்த்தார்கள், அதன் மூலம் அடுத்த தீர்ப்பு அவர்களை கொள்வது வந்துச்சா இல்லையா. அப்ப விதா என்ன செய்யும், படிப்படியாக இந்த கொள்ளை இப்படி போகும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இது அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் உரிய அதிகாரம், மார்க்கம் தீன் என்பது. அப்ப நாம் நமக்குரிய கடமை பின்பற்றுவது, நமக்குரிய கடமை என்னது, பின்பற்றுவதுதான் நமது கடமை. அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் நமக்கு எதையும் சொல்லி தராமல் விட்டு வைக்கவில்லை, மார்க்கம் நிறைவடைந்த ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். எனவே நாம் செயல்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டுமே தவிர நாம் புதிதாக எதையும் செய்யக்கூடாது. அதை பற்றி நீங்க எடுத்த இமாம்களுடைய கடுமையான எச்சரிக்கைகள் நிறைய அதுல வந்திருக்கு, நிறைய எச்சரிக்கைகள் வந்திருக்குது. எனவே இந்த தலைப்பு இதோடு நாங்கள் இவ்வளவுதான் தலைப்புக்குரிய விஷயம், இத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்கிறோம்.